ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 3, கர்மயோகம், பதம் 30. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்தபிருந்தம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. மயி சர்வாணி கர்மாணி சந்நியாசத்யாத்மசேதஸ்ஸஹம் நிராசிர் நிர்மமோ பூத்வாம் யுத்தஸ்வாபிகதா ஜீவரஹம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியாசத்யாத்மசேதஸ்ஸஹம் நிராசிர் நிர்மமோ பூத்வாம் யுத்தஸ்வாபிகத ஜீவரஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். எனவே அர்ஜுனா, என்னை பற்றி முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்து பலனின் ஆசைகளின்றி ஒருமை உணர்வையும் மனத்தளர்ச்சியையும் கைவிட்டு போரிடுவாயாக. ஓம ஜானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத தேச தாரிணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதை ஸ்துன்வந்தி திவ்யஸ்தவை வேதை சாங்கபத க்ரம உபநிஷத் காயந்தி யம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதே நமனஷா பஷ்யந்தி யம் யோகினம் யஷ்யந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ பதம் 30, அத்தியாயம் 3, கர்மயோகத்தில் இருக்கோம். இந்த பதத்தில் பகவான் பகவத்கீதையினுடைய நோக்கத்தை வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனன்ட்ட சொல்கிறார், என்னிடம் சரணடைந்து உன்னுடைய செயல்களை செய்வாயாக அப்படின்னு வந்து சொல்கிறார். சரணடை அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ஜுரம் வர ஆரம்பிச்சிடும், என்னடா அது சரணடையணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தோம் நம்ம அப்படின்னா, இருக்கிற மக்கள் எல்லாருமே, ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து சரணடைந்து தான் இருக்கிறார்கள். யாரோ ஒருவரிடம் சரணடைந்து தான் இருக்கிறார்கள். ஆனால் முழு முதற் கடவுள் கிருஷ்ணரிடம் சரணடைய மட்டும், அவர்கிட்ட மட்டும் நான் வந்து உலகத்தில் உள்ள மக்கள் யாருமே வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதுக்கு பதில் உலகத்தில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து சரணடைஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மெல்லாம் வந்து அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறோம். அந்த அலுவலகத்தில் வந்து நம்ம வந்து கையொப்பம் விட்டுட்டு வந்து வேலை செய்கிறோம். அதில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், என்னென்ன வந்து கோட்பாடுகள் கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து விதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து அது ஒரு கையொப்பம் விட்டுட்டு வந்து வேலைக்கு சேர்றோம். வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கம்பெனியில் வந்து அலுவலகத்தில் வந்து நீ 6 மணிக்கு வாப்பா அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 6 மணிக்கு ஓடுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறோம். கம்பெனி என்ன பண்ணு, 12 மணி வரைக்கும் வேலை செய்யடா அப்படின்னு சொன்னிச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், 12 மணி வரைக்கும் வேலை செய்கிறோம். அப்புறம் அடுத்த நாள் சொல்கிறாங்க, கம்பெனியில் அலுவலகத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு இரவு வாங்க வேலை செய்கிறதுக்கு அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், இரவு வரைக்கும் வந்து ஓடுறோம். இது போல் ஒரு வேலையால் வந்து கம்பெனி அலுவலகத்தில் வந்து சரணடைந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வங்கியில், நம்மளோட பணம் எல்லாமே வங்கியில் இருக்குது, நம்ம எல்லாமே வந்து அங்கே வந்து போய் வங்கியில் வந்து சரணடைந்து இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறோம், நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து நமக்கு வந்து விசா கொடுக்குறாங்க. அந்த விசா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த நாட்டில் இருக்கும் பொழுது அந்த நாட்டுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்களோ எல்லாமே வந்து நம்ம முழுமையாக கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த நாட்டில் வந்து உடனே வந்து இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நீங்கள் எல்லாம் வந்துட்டு கிளம்புங்க அப்படின்னா நம்ம என்ன ஆகணும், கிளம்பி தான் ஆக வேண்டும். அப்போ அந்த நாட்டுக்கு நம்ம வந்து சரணடைஞ்சு இருக்கிறோம். அந்த நாடு என்னென்னலாம் சொல்லுதோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அது என்ன முழுமையாக வந்து அந்த நாட்டில் வந்து சரணடைந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எப்போ தேர்தல் வருதோ அப்போ இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட வந்து சரணடைகிறாங்க. எப்படி சரணடைகிறாங்க அப்படின்னா, ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தாலும் சரி வீதி வீதிக்கு போயிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து எல்லாருடைய காலையும் தொட்டு 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 கும்பிட்டுட்டு சரணடைகிறாங்க. ஆனால் அதே வந்து அதே சமயத்தில் ஓட்டு வாங்கிட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே 5 வருடங்களுக்கு அந்த அரசியல்வாதிக்கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிடுறாங்க. இது போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கணவன் மனைவியிட்டையும் மணவன் கணவியிட்டையும் இந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து யாரோ ஒருவரிடம் சரணடைந்து இருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முழுமுதற் கடவுளிடம் சரணடைய வேண்டும். ஏன் முழுமுதற் கடவுளிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னா, நம்ம எப்போ வந்து முழுமுதற் கடவுள்கிட்ட சரணடைகிறோமோ அப்போ யார்கிட்டையும் போய் நம்ம கையாவிந்த வேண்டிய அவசியமுங்கே வந்து கிடையவே கிடையாது. நம்மலாம் இப்போ வந்து முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட வந்து நம்ம சரணடையாத நிலையில் இருக்கும் பொழுது எல்லார்கிட்டையும் போயிட்டு கையேந்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நம்ம வந்து பகவான்கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா ஏந்த வேண்டிய அவசியம் எந்த விதமே வந்து கிடையாது. அப்புறம் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை பற்றி முழு அறிவுடன் சரணடை அப்படின்றார். கிருஷ்ணர் ஏதோ பொழுதுபோக்காக வந்து நீ பாட்டு சும்மா சரணடை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல, என்னை பற்றி முழு அறிவுடன் நீ சரணடைய வேண்டும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் சென்டிமெண்டலாக வந்து பகவான் வந்து வந்து வணங்குவாங்க. ஏதோ ஒரு கல்லை நட்டு வச்சுட்டோ மரத்தை நட்டு வச்சுட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு சாஸ்திரங்களை வந்து படிச்சிருக்கவும் மாட்டாங்க. அதை வந்து நம்ம வணங்குறோமே, கடவுளாக வணங்குறோமே, அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கா, அதை வணங்கினோம்னா நமக்கு வந்து அது எதுவும் பலன் கிடைக்குமா, அதெல்லாம் வந்து யாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எடுப்பாங்க, அகர் பக்தியை மணி அடிச்சுட்டே வந்து வணங்குவாங்க. ஒரு ஊரில் ஒரு தாத்தா என்ன பண்ணுவார், பூஜை பண்ணும்போதெல்லாம் ஒரு பூனைக்குட்டியை எடுத்துகிட்டு வந்து கட்டி போட்டு பூஜை பண்ணுவார். அப்போ அந்த பேராண்டியும் பார்த்துட்டே இருந்தேன், அந்த குட்டி பையனும் அந்த வீட்டில் இருந்து பார்த்துட்டே இருந்தான். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், தாத்தா வந்து இறந்து போயிட்டார், இந்த குட்டி பையன் பெருசாகிட்டான். அந்த குட்டி பையன் பெருசாகிட்டு அவனும் நினச்சான், சரி பூஜை பண்ணாலே ஓ பூனை இருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு. அவனு என்ன பண்ணான், ஒரு பூனை அவன் வந்து எப்போ பூஜை பண்ணாலும் அந்த பூனைக்குட்டியை பூனையை எடுத்துகிட்டு வந்து கதவில் கட்டிக்கிட்டு பூஜை பண்ணுவான். அவனுக்கு என்ன தெரியும், தாத்தா அந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் அந்த தாத்தா ஏன் அந்த பூனை கட்டினார் அப்படின்னா, அங்கே எலி தொல்லைகள் நிறையா, அவர் இருந்த காலத்தில் வந்து எலிகள் ஏகப்பட்ட தொல்லைகள் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணார், இந்த எலி தொல்லை தாங்க முடியல, அது நடுவர் நடுவர் அங்கேயும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவர் பூனையை கட்டிட்டு இருப்பார். அதே போல் இவன் இந்த குட்டி பையன் இருந்த காலத்தில் வந்து எலியும் கிடையாது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவனுக்கு வந்து அவர் ஏன் பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியாததுனால இவன் என்ன பண்ணுறான், பூஜை பண்ணாலே ஏதோ ஒரு எது பூனையை கட்டிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மக்களுக்கு வந்து பகவான் இப்போ கிருஷ்ணரை வணங்குறோம் அப்படின்னா, கிருஷ்ணரை வந்து பகவத்கீதையை வந்து சொல்கிறாரு ஏன் வணங்குறோம், எதுக்காண்டி வணங்குறோம், கிருஷ்ணர் ஏன் முழுமுதற் கடவுள், வேறு யாரும் ஏன் முழுமுதற் கடவுள் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கும் அர்ஜுனன் கேட்குறதுக்கு பதில் வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புராணங்கள்லாம் வந்து தெளிவாக வந்து இருக்குது. அதனால தான் நம்ம அவரை வந்து வணங்குறோம். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, எந்த விதமான சாஸ்திரங்களும் இல்லாமல் வந்து மக்கள் வந்து வணங்குறத வந்து பார்க்குறோம். கிருஷ்ணர் வந்து ஏன் பகவான் வந்து அவரிடம் சரணடைய சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வந்து கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் தான் எல்லாத்துக்குமே வந்து அதிபதியாக வந்து இருக்கிறார். எல்லா விதமான என்ன என்னென்னலாம் இந்த உலகத்தில் இருக்கோ, ஈஷ உபநிஷத்தில் சொல்லியிருக்க ஈசாவாசம் இதம் சர்வம், இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாற்றுக்குமே அவர் தான் வந்து உரிமையாளர். ஏன் எப்படின்னு கேட்கலாம், எப்படி அவர் உரிமையாளர் அப்படின்ட்டு, ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து வரும்பொழுது வெறுங்கையோடு வர்றோம், போகும்பொழுது என்ன பண்ணுறோம், வெறுங்கையோடு வந்து போகிறோம். யாருனா வரும்போது ஒரு வீடு, நம்மளோட வங்கியில் இருக்கிற பணம், நிலம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வரோமா என்ன வரும்பொழுது? ஒரு அரசன் எங்கன்னா போனால் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து அனுப்பி வைப்பாங்க. அதுபோல் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நம்ம என்னைக்குன்னா எடுத்து வந்துருக்கிறோமா, நம்ம வீடு தங்குறதுக்கு வீடு, வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம், வரும்போதே எங்கன்னா எடுத்து வந்திருக்கிறோமா, எடுத்துகிட்டு வந்து வரவே இல்லை. அது மேலே போகும்போதும் என்ன பண்ணுறான், நம்ம வெறுங்கையோடு தான் வந்து போகிறோம். யாருன்னா வந்து, ஏன்டா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடாக கட்டியிருக்கியே, வந்து பங்களா மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கே, இந்த வீட்டை நீ போகும்போது எடுத்து போகக்கூடாதா அப்படின்னா நம்ம வந்து எதையும் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. வெறுங்கையோடு வரோம், வெறுங்கையோடு வந்து போகிறோம். அதுபோல் உலகத்தை படைத்தவன் பகவான், காப்பது பகவான், அழிப்பது பகவான், எல்லாமே பகவானால் இயங்கப்படுகிறது. எல்லாமே கொடுத்தது வந்து பகவான். நம்ம எப்படி ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளூரில் ஒரு உதாரணம், ஒரு அருமையான உதாரணம் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு 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 அலுவலகத்தில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கேஷியராக வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோடிக்கணக்கான பணங்களை நம்ம வந்து எண்ணலாம். அப்படி கோடிக்கணக்கான பணங்களை எண்ணிட்டு நம்ம சொல்ல முடியுமா, இந்த கோடிக்கணக்கான பணங்கள் எல்லாமே வந்து நம்மளது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பணத்தை எல்லாமே எண்ணி என்ன பண்ணுறோம், அலுவலகத்தில் கொடுத்துட்டு வர்றோம். நம்மளோட வேலை மட்டும் எண்ணுறது மட்டும்தான் வேலை, கொடுக்கறது வந்து கம்பெனியில் வந்துட்டு அலுவலகத்தில் வந்து கொடுத்துட்றோம். அதுபோல் இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே வந்து பகவானாலே படைக்கப்பட்டது, பகவானாலே காக்கப்படுகிறது. அதுபோல் நம்ம பகவான்கிட்ட சரணடையும் பொழுது எப்படி ஒரு தாய் தாய் தந்தை வந்து குழந்தைகளை பாதுகாக்கிறார்களோ, அதுபோல் பகவானும் என்ன பண்ணுறார், நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து அது பாதுகாக்கிறார். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், சிப்ரம் பகதி தர்மாத்மா சாஸ்வ சாந்தி நிகட்சதி கௌந்தேய பிரதிஜானேகி நமை பக்த பிரணஷதி அப்படின்றார். என்னுடைய பக்தனுக்கு என்றும் அழிவில்லை அப்படின்னு வந்து அர்ஜுனா நீ சொல், உறக்க சொல் உலகத்துக்கு, என்னுடைய பக்தர்கள் என்றும் அழிவதில்லை, என்னுடைய பக்தர்களை என்னைக்கும் அழிக்க முடியாது அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். கிருஷ்ண பக்தர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யாராலையும் வந்து அழிக்கவும் முடியாது, எதையும் வந்து செய்யவும் முடியாது. இது 100% வந்து சத்தியம். கிருஷ்ண பக்தர்களாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் கஷ்டப்படுற மாதிரி தெரியலாம், ஆனால் பகவான் என்றைக்குமே வந்து கிருஷ்ண பக்தர்களை வந்து கைவிடவே மாட்டார். ஏன் அப்படின்னா, பகவத்கீதையில் வந்து தெல்ல தெளிவாக 100% வந்து சொல்லியிருக்காரு வந்து. அதனால தான் நம்ம பகவான்கிட்ட சரணடையும் பொழுது பகவான் எல்லாத்தையும் வந்து நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு முறை அர்ஜுனனும் துரியோதனும் பகவானிடம் உதவி கேட்கறதுக்காண்டி துவாரகைக்கு ரெண்டு பேரும் வந்து பயணம் செய்கிறார்கள். அப்போ போகும்பொழுது பகவான் என்ன பண்ணுறாரு, படுத்திருக்கார், யோக நித்திரையில் வந்து பகவான் இருக்கார். அப்போ இருக்கும்பொழுது துரியோதனை முதல்ல வந்து போகிற அரண்மனைக்கு, கிருஷ்ணரோட அரண்மனைக்கு போயிட்டு கிருஷ்ணன் அந்த பார்க்குறான். துரியோதனன் கிருஷ்ணர் வந்து யோக நித்திரையில் இருக்கார். அப்போ பார்க்குறான், எங்கே உட்காரலாம், தலை பக்கத்தில் உட்காரலாமா கால் பக்கத்தில் உட்காரலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் போது இவன் என்ன ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண ஆள், ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவன் நினைக்கிறான் வந்து ஒரு சாதாரண ஆள். ஏன்னா விருந்தாவனில் எல்லாமே இடையர்கள், மாடு மேய்ப்பவர்கள், மாடு மேய்க்கிற குலத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணர். இது என்ன சாதாரண ஒரு மாடு மேய்க்கிறவன், அவனை போய் நம்ம என்ன பெரிய காலில் போய் உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெரிய சஸ்திரியன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளி மாதிரி என்ன பண்ணான், போய் தலைமாட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். அப்போ உடனே அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து வர்றார். அர்ஜுனர் வந்ததுக்கப்புறம் அர்ஜுனர் என்ன பண்ணுறார், என்றைக்குமே பக்தர்கள் வந்து திருவடி தான் வந்து மிகவும் பிடிக்கும் பக்தர்களுக்கு. எப்போவும் வந்து பக்தர்கள் வந்து திருவடியே பிடிச்சிக்கிட்டு, லக்ஷ்மி தேவி பார்த்தீங்க அப்படின்னா நாராயணரை எப்போவும் வந்து என்ன பண்ணுவாங்க, திருவடியிலேயே தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அதுபோல் அர்ஜுனன் என்ன பண்ணுறார், திருவடியில் போயிட்டு உட்காந்துக்கிறார். அர்ஜுனர் வந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவர் தூங்கும் அது தூங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, இருந்ததும் தூங்குறது போல் நடிக்கிறாரு. எப்போ வந்து அர்ஜுனன் வரட்டும், அது வரைக்கும் அவன் வந்து இவனை துரியோதனனை ஏன் பார்ப்பானே, இவன் வந்து ஒரு அசுரன், அவனையெல்லாம் நம்ம ஏன் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி அப்படியே நடிக்கிறாரு. அப்போ உடனே அர்ஜுனன் வந்ததும், அர்ஜுனா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, துரியோதனா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் ரெண்டு பேர்த்துக்கும், என்ன இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி மகாபாரத யுத்தத்தில் வந்து எங்களுக்கு உதவிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு பக்கம் நான் சண்டை போடுவேன் நான் மட்டும், இன்னொரு பக்கம் என்னுடைய நாராயண சௌன்யம் எல்லாமே வந்து இருக்கும், என்னுடைய எல்லா வந்து எல்லா எல்லா ஆட்களும் சோல்ஜர்களும் எல்லாமே வந்து எல்லாமே சண்டை போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே அப்போ வந்து துரியோதனன் கேட்க போகிறான், எனக்கு வந்து நாராயண சௌன்யம் வேணும், ஏன்னா அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து சண்டை போடுவாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, யார் யார் வந்து, யார் வந்து சின்ன பையனாக இருக்கணும் அவனுக்கு தான் முதல் உரிமை, என்றைக்குமே வந்து சின்ன பசங்களுக்கு தான் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதல் உரிமை வந்து கிடைக்கும். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனன் உன்னை விட சின்னவன், அவன் தேர்ந்தெடுக்கட்டும் முதல் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ வந்து துரியோதனை பயங்கர பிரார்த்தனை பண்ணுறான், ஐயோ இவன் மட்டும் இந்த நாராயண சௌன்யத்தை மட்டும் கையை வச்சிடவே கூடாது, இவன் கிருஷ்ணரை எடுத்துகிட்டு போட்டான், இவன் ஒரே ஒரு ஆள் மாடு மேய்க்கிறவன், என்ன இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரார்த்தனை வந்து பண்ணுறான். ஐயோ, இந்த நாராயண சவுனியத்தை மட்டும் கேட்டக்கூடாதே 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அர்ஜுனன் வந்து ஒரு பக்தன், அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் மேலே வந்து முழு நம்பிக்கை இருக்குது, பகவான் படைத்தவர் அப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து தெரியும். உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறார், எனக்கு இந்த நாராயண சவுனியம் அது ஒன்றாவது, எனக்கு இதெல்லாம் வந்து வேணாம். ஏன் அப்படின்னா அர்ஜுனனுக்கு வந்து தெரியும், கிருஷ்ணர் வந்து சுதர்சன சக்கரத்தை எடுத்து ஒரு நொடி பொழுதில் கோடிக்கணக்கான பேரையும் வந்து கொல்ல முடியும். அதனால் வந்து அர்ஜுனர் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா எனக்கு வேறு எதுவுமே வேணாம், நீ மட்டும் என்னோட சண்டை போட்டினா வந்து போதும் அப்படின்றாரு. அப்போவும் கிருஷ்ணர் கேட்குறாரு, நான் மட்டுமா, நான் எதுவும் ஆயுதம்லாம் எடுத்து வச்சுருக்க மாட்டேனே, நான் வந்து சும்மா அவங்க கூட ஏதோ இது ஒப்புக்கிச்சப்பானா சண்டை போடுவேன் அப்படிங்கும்போது, அப்போ அர்ஜுனர் சொல்கிறார், நீ எப்படி இருந்தாலும் என் கூட இருந்தேன்னா போதும் அர்ஜுன் கிருஷ்ணா அப்படின்னு வந்து சொல்கிறார். உடனே துரியோதனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவன் மனசுக்குள்ளேயே வானத்துக்கும் பூமிக்கும் வந்து நடனம் ஆடுறானா, அந்த அளவுக்கு அவனுடைய ஆனந்தம் வந்து பயங்கரமாக இருந்துச்சான். நினைக்கிறானா இந்த அறிவில்லாத அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல, இன்னும் கிருஷ்ணன் மட்டும் ஒரே ஒரு ஆளை போய் கேட்டிருக்கான் பாரு, இந்த நாராயண சவுனியம் லட்சக்கணக்கான பேர் என் கூட சண்டை போட போகிறாங்க, ஆனால் இவன் என்ன பண்ணால் கிருஷ்ணரை வந்து ஒரே ஒரு ஆளை கூப்பிட்ருக்கான், இவன் அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சந்தோஷமாக வந்து போனான்னா. அதுக்கப்புறம் நம்மளே பார்த்தா தெரியும், மகாபாரதத்தில் கிருஷ்ணர் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எந்த விதமான கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் என்ன பண்ணார், கிருஷ்ணர் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு அர்ஜுனனுக்கு வெற்றி வாகை கிடைத்தது. அதுபோல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவானிடம் நம்ம வந்து சரணடையும் பொழுது பகவான் எல்லா வித தேவைகளையும் நமக்கு வந்து செய்கிறார். சில பிரபுபாதரும் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, அவரும் முழு முழு முழுக்க முழுக்க பகவானின் திருவடியில் சரணம் அடைந்தவர். எப்படி அப்படின்னா, 1965 70 வயசு ஒரு வயதானவர் வந்து அமெரிக்கா போயிட்டு அவர் கையில் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, பணமோ எதுவுமோ எடுத்துகிட்டு போகாமல் 40 ரூபாய் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்து போனார். ஸ்ரீமத் பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதம் புராணம் இந்த ரெண்டு புக்கும் எடுத்துக்கிட்டு அமெரிக்கா போயிட்டு பிரச்சாரம் பண்ணார். குறிப்பிட்ட காலங்கள்லேயே 108 கோயில்களை வந்து கட்டினார். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய திருத்தாமிர்தம் போன்ற எல்லா வேத சாஸ்திரங்களையும் சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கில மொழியிலையும் மற்ற மொழிகளிலையும் வந்து மொழிபெயர்ப்பு பொருளுரை வந்து சில பிரபுபாதர் வந்து வழங்கினார். அப்போ 50 வருடங்களுக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ண இயக்கத்தை பிரச்சாரம், கிருஷ்ணருடைய பகவத்கீதை பிரச்சாரம் செய்வது மிகவும் கடினம். ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகளிலும் வந்து ஹரே கிருஷ்ண பக்தர்கள் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டப்பட்டுள்ளது. எல்லாமே அரசாங்கத்தில் வந்து பக்தர்கள் வந்து ஹரே கிருஷ்ண பக்தர்களை வந்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து ஜெகநாத ரத யாத்திரை நடத்தினோம் அப்படின்னா வந்து அவர்களுக்கு வந்து அனுமதியும் கொடுக்குறார்கள். எல்லாமே வந்து இப்போ வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து பகவானுடைய கிருபையில் போயிட்டுருக்கு. ஆனால் 50 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீல பிரபுபாத முதன் முதலையாக ரஷ்யா போன்ற நாடுகளில் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது அங்கே நிறைய பக்தர்களை வந்து என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணிவிடுவாங்க. அப்போ கைது பண்ணோன்னா ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களெல்லாம் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், நமக்கு என்ன கைது பண்ண என்ன பிரச்சனை, நம்ம வந்து நம்மளோட வேலை வந்து எங்கே இருந்தாலும் சரி, ஜெயிலில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, நம்ம பகவானோட நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நம்ம பகவானோட நாமத்தை சொல்கிறது நம்மளோட வேலை. பகவான் வந்து ரக்ஷகன், அவன் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் நீங்கள் ஜெயிலில் போயிட்டு சாண்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னார், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ பக்தர்கள் என்ன பண்ணாங்க, உள்ளே போயிட்டு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து நினச்சாங்க, ஏகப்பட்ட வந்து திருடர்கள்லாம் உள்ளே ஏகப்பட்ட பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, இது வந்து நம்ம வெளியிலனா கூட ஒவ்வொருத்தராக தேடி தேடி போய் பிரச்சாரம் பண்ணோம், இங்கே ஜெயிலுக்குள்ளே வந்து எல்லோரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணுங்கள், பகவத்கீதா இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் வந்து அங்கே பண்ணி ஜெயிலே வந்து வைகுண்டம் மாதிரி மாறுற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, வெளியில் இருந்து இவங்களை வந்துட்டு கைது பண்ணி உள்ளே கொண்டு வந்தால் உள்ளரையும் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா பண்ணிவிட்டு இவங்க பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க உள்ளே இருந்தோம்னா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களெலாம் வந்து எல்லோரையும் வந்து அனுப்பிவிட்டாங்க ஜெயிலிருந்து, கைதிகள்லாம் எல்லாத்தையும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி பகவானோட கிருபையில் வந்து விட்டுறாங்க. அதுபோல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த பதத்தில் இருந்து அப்படின்னா, நம்ம பகவானிடம் சரணடைந்து சரணடையும், அதாவது சரண் அடைகிறது அப்படின்னா சில பேர் நினச்சிக்குவாங்க, இப்போ கிருஷ்ணர் வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் என்ன பேங்க்கில் என்னென்ன வங்கியில் பணம்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்னோடய கோயிலில் கொடுத்துரு அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து கேட்கல. உன்னோட வீட்டெல்லாம் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துரு, இல்லை உங்களோட இருக்க நிலத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, உன்னோட மனைவி மக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கேட்கல. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஏதோ ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் சரி பரவாயில்ல, அவர்கிட்ட பணம் எல்லாம் கேட்கலாம். அவர் வந்து லக்ஷ்மி பற்றி அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அவர் எதுக்காண்டி ஆசைப்பட போறாரு, எதுக்காண்டியும் ஆசைப்பட போறது கிடையாது. சரணடை அப்படிங்கிறதுனா முழுமையான சரணடை அப்படின்னா வந்து பகவானுடைய, எப்போ வந்து நம்ம பகவானுடைய சிந்தனம், பகவானை எப்போ நம்ம ஞாபகம், நம்மளுடைய மைண்டில் எப்போவும் பகவானுடைய ஞாபகம் இருந்துச்சுனாலே அதுவே மிகப்பெரிய சரணடைந்ததுக்கு போல் வந்து சமம். ஏன் அப்படின்னா பகவான் இந்த பதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை நினைத்து கொண்டு சண்டை போடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்னிடம் சரணடைந்து நீ வந்து சண்டை போடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் பகவானை நினைச்சுக்கிட்டே நம்ம வந்து வேலைகளை செய்தோம் அப்படின்னா அது வந்து பகவானை நினைக்கிறதே, பகவானை வந்து ஸ்மரிக்கிறதே வந்து அதிகப்படியான வந்து சரண்டர், சரணடைகிறதுக்கு வந்து சமம். ஏன் அப்படின்னா பகவானை நம்ம ஸ்மரிச்சுக்கிட்டே வந்து செய்யக்கூடிய வேலைகளை செய்தோம் அப்படின்னா எல்லா விதமான மங்களத்தையும் ஏற்படும். எப்படி அர்ஜுனன் வந்து பகவானை நினைச்சிக்கிட்டே சண்டை போட்டு வெற்றி கிடைத்ததோ அதுபோல் பகவானை நினைத்துட்டே நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த விதமான கெட்ட காரியங்களையும் செய்ய மாட்டோம், மங்களம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகத்தில் இருந்து வந்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு மிகவும் முக்கியமான நாள் நித்யானந்த பிரபு அவதாரம் செய்த நாள். நித்யானந்த பிரபு யார் அப்படின்னா, இராமாயணத்தில் ராமரும் லக்ஷ்மணராக வந்தவர்கள், அதுக்கப்புறம் கிருஷ்ண பலராமராக துவாபர யுகத்தில் வந்து வந்தவர்கள், இந்த கலியுகத்தில் நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து அவதாரம் செய்திருக்கிறார்கள். நித்யானந்த பிரபுக்கும் பலராமருக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் வேற்றுமையும் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபுக்கும் லக்ஷ்மணருக்கும் வந்து எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது, எல்லாமே வந்து ஒரே நபர்கள். இந்த கலியுகத்தில் வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடி வந்து நித்யானந்த பிரபு வந்து தோன்றினார். ஒரு சமயம் நித்யானந்த பிரபு மிகவும் கருணை வாய்ந்தவர், ஜகாய் மதாய் அப்படிங்கிற இருவருமே பிராமண குலத்தில் பிறந்தவர்கள். அந்த பிராமண குலத்தவர்களில் இவங்க பிறந்திருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய காரியங்களை பார்த்தோன்னா மிகவும் அயோக்கியதனமான வந்து பயங்கர அசுரத்தனமான காரியங்களை வந்து, மது பழக்கம், புகை பழக்கம், பெண்களோட பழக்கம், எல்லா விதமான கெட்ட காரியங்களையும் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சித்திரகுப்தனே பார்த்துட்டு இதனடா இமயமலை பெருசு வந்து இவங்களோட பாவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சேன். அப்படிப்பட்ட இந்த ஜகாய் மதாய் அவங்கள்ட்ட போய் நித்யானந்த பிரபு வந்து பகவானோட நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போ இந்த ஜகாய் மதாய் என்ன பண்ணாங்க, கல் எடுத்து நித்யானந்த பிரபு ஒரே போடாக வந்து போட்டாங்க. போடும் பொழுது நித்யானந்த பிரபுக்கு வந்து ரத்தமே வந்து வரா, மூஞ்சில் ரத்தம் வந்து திருமுகத்தில் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு துத்தம் தாங்க முடியல, பயங்கர கோபத்தோடு எங்கே ஜகாய் மதாய் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்து சுதர்சன சக்கரத்தோடு வந்து ஜகாய் மதாயை கொல்றதுக்காண்டி சைத்தன்ய மகாபிரபு வந்து வர்றார். அப்போ உடனே கருணையோடு நித்யானந்த பிரபு சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபுவே நீங்கள் தயவுசெய்து இவங்களை வந்து கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா இந்த கலியுகத்தில் எல்லாருமே அசுரர்களாக தான் இருக்கிறார்கள், காம குரோத லோபம் மோக மதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை வந்து நம்ம கொல்றதுக்காண்டி இந்த கலியுகத்தில் வந்து வரலை, நம்ம பகவானுடைய வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை சொன்னாங்களே சொன்னாலே இந்த அசுரகுணமும் ஓடிவிடும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை என்ன பண்ணுறாங்க வந்து விடுதலை கொடுத்தாங்க. ஜகாய் மதாய்க்கு வந்து நித்யானந்த பிரபு பகவானுடைய நாமத்தை கொடுத்து விடுதலை அடைய செய்தார். அதுபோல் நித்யானந்த பிரபுவோட சரித்திரங்கள் மிகவும் ரொம்பவும் அருமையாக இருக்கும். நித்யானந்த பிரபு மிகவும் மிகவும் கருணை வாய்ந்தவர், அதனால தான் அந்த அவருடைய மந்திரத்தை ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசதி கௌரபக்த பிருந்தா, பஞ்சதத்துவ மந்திரங்களுடைய நம்ம மந்திரத்தை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி பஞ்சதத்துவ மந்திரத்தை வந்து சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நித்யானந்த பிரபு வந்து மிகவும் கருணை வாய்ந்தவர் அப்படின்னு இந்த மங்களகரமான நாளில் அவருடைய பிரார்த்தனை பண்ணி அவருடைய அருளை நம்ம வந்து பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பக்தி தொண்டில் வந்து வேகமாக வளர முடியும். हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। நித்தியானந்த பிரபுவருடைய திருவிளையாடல் வந்து எண்ணிலடங்காத ஏகப்பட்ட திருவிளையாடல்கள் இருக்குது. நம்ம சமம் குறைவாக இருக்கிறதுனால சுருக்கமாக வந்து நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத் சத்.